இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ராஜா, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அவளோடு காத்திருக்கக்கூடிய அனைவரையும் கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்த நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை மறைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, ஊழியம் செய்வதற்கு தடையா இருக்கக்கூடிய மூன்று காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம். த்ரீ எனிமீஸ் இன் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்முடைய கரங்கள்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்முடைய கரங்கள்ல ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்கள்ல அநேக காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு நம்மளால எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய இடத்துல, ஊழியத்துல. அப்ப இன்னைக்கு மூன்று எதிரியை நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா பார்க்க போகின்றோம். தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த மூன்று எதிரிகள் என்ன, எப்படி அதை அவர் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம பார்க்க போகின்றோம். நம்ம வாசிக்கலாம் 1 Samuel 17. வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 17 இருக்கக்கூடிய பின்னணி கதையை நான் என்ன பண்றேன்னு சொன்னா உங்ககிட்ட நான் என்ன பண்றேன் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெலிஸ்தியன், அவனுடைய பெயர் கோலியாத். இந்த கோலியாத் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சவால் விடுறான். உங்கள யாராவது ஒருத்தர் என்னை வந்து சாக அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன பண்றோம், அடிமைகளாய் மாற்றுகின்றோம், எங்களை நாங்க உங்களை ஒப்பு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறத நாம பார்த்தோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களா பயந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா சவுல் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா பயந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ண நாம பார்க்கின்றோம். சரி, யுத்த வீரர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க, அந்த தேசத்தின் ராஜா பயந்துட்டு இருக்கிறாரு, எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீது அந்த இடத்துல வர்றாரு. அவர் வந்து கோலியாத்த வீழ்த்தினார். ஆனா கோலியாத்த வீழ்த்ததுக்கு முன்னாடி அவருடைய கண்களுக்கு முன்னாடி இருந்த சோதனைகள் அல்லது கண்களுக்கு முன்னாடி இருந்த தடைகள், அதை எப்படி அவர் மேற்கொண்டார் அப்படின்றத என்ன பண்ற நாம பார்க்க போகின்றோம். அவர் கண்களுக்கு முன்னாடி இருந்த தடைகள் என்ன அப்படின்றத முதலாவது என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன் 14 தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த மூன்று பேரும் சவுலோடு போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 எடுத்துக்கொண்டு பாளையத்திலிருந்து உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியாய் என்னிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்திற்கு அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொலைபேசியும் கிடையாது. அதனால நேரில் போய் பார்த்தால் மாத்திரமே தெரியும், அல்லது பார்த்தவங்க வந்து சொன்னால் மாத்திரமே தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு யுத்த காலத்தில் இங்கே யாரை அனுப்புறான்னு சொல்லி பார்க்குறப்ப ஈசாய் தன்னுடைய மகன் தாவீது அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாருன்னா, உன்னுடைய சகோதரர்கள்லாம் அங்க யுத்த களத்துல இருக்கிறாங்க, அவங்க களைப்பா இருப்பாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடு, அதே மாதிரி அங்க கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு தான் என்ன பண்றாரு அனுப்புறாரு. அப்ப விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அங்க விசாரிக்க போன தாவீது என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துலதான் ஒரு பெரிய காரியமே நடைபெறக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. 20 வாசிக்கிறேன். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலால் விசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப போயிட்டாரு தாவீது, அங்க நிக்கிறாரு, அங்க எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப தாவீது பாக்குறாரு. 21 இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கொருவர் எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தியன் வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது கேட்டான். இப்பதாங்க கதையை ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப தன்னுடைய அண்ணாக்களை பார்த்த தாவீது ஓடி போய் உங்களை கட்டி அணைச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறார். அப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறப்பதான் கோலியாத்து வர்றார், திரும்ப வர்றார். வந்து முன்னாடி சொன்ன அதே காரியத்தை தான் என்ன பண்றாரு, திரும்ப சொல்றாரு, உங்கள யாருக்காவது வீரம் இருக்குதா, உங்களில் யாராவது என்ன சாகடிக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே காரியத்தை அவர் மீண்டும் சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். இப்போ இதை யார் கேட்டாச்சு, தாவீது கேட்டார். தாவீது கேட்டு சும்மா இருப்பாரா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் கதையை வாசிக்கலாம். தாவீதுக்கு கோபம் தாங்க முடியலைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உண்மையுள்ள தேவனை வணங்கக்கூடிய நம்மை பார்த்து இந்த ஜனம் இந்த மனிதன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் வாசிக்கிறேன் 24 இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொலை செய்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கும் இஸ்ரவேலிலே சர்வ மணியும் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். இங்க பாக்குறப்பதான் இங்க தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஓ ராஜா அப்படி சொல்லியிருக்கிறாரோ, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மனுஷனை கொலை செய்தால் என்ன நடக்கும், நமக்கு கத்தருக்கு விரோதமான மனுஷன் இவன், ஆண்டருடைய வார்த்தையை கேட்காத மனுஷன் இவன், இவனை கொலை செய்யறதுக்காக நம்ம பயப்படுறோம், இவெல்லாம் ஆண்டருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 27 அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, ஒனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான், ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவீது ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவனை கொலை செஞ்சா என்ன நடக்கும், கொலை செஞ்சா என்ன நடக்கும், அதாவது தாவீதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை கொலை செய்யறதுக்கு என்னால முடியும், ஆண்டவர் எனக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் அவனுக்குள்ள பேசி கொண்டு இருக்கிறார், இவெல்லாம் ஒரு ஆளுகா ஆண்டவருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல தாவீது கிட்ட பேசிட்டு இருக்கார். அப்ப என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி பேசிட்டு இருக்கிறது யாருடைய காதுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவுடைய காதுக்கு போயிருச்சு. இது மாதிரி ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் பேரு தாவீது. இந்த தாவீது இந்த கோலியாத்தை சாகடிச்சிருவானாமா, அவனால முடியுமாமா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். சரி, இது இருக்கக்கூடிய முதல் காரியம், இந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய தாழ்ந்து உள்ளவர்கள், நிறைய படித்தவர்களால கூட செய்ய முடியாத காரியத்தை ஒருத்தர் செய்யறாருங்க. அதுதான் யாருன்னு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இங்க பாத்தீங்கன்னா, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறாரு, அவங்களால என்ன பண்ண முடியல, கோலியாத்தை வீழ்த்த முடியல. ஆனால் தாவீது வீழ்த்தினார். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பயிற்சி கிடையாதுங்க, அவர் படித்த படிப்பு கிடையாது, தேவன் மேல் வைத்த நம்பிக்கை மாத்திரம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய ஊழியத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுங்களா, நான் அதிகமா படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்றதான் காரணமா இருக்கும். சவுலுடைய வாழ்க்கையை பாருங்களேன், சவுல் அவ்வளோ பெரிய உயரம், இஸ்ரேல் ஜனங்கள்லே அவர் பெரிய உயரசாலின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாதுங்க, அவர் நல்ல யுத்த வீரன் கூட, ஆனாலும் அவரால் யாரை வீழ்த்த முடியல, கோலியாத்தை வீழ்த்த முடியல. ஆனால் ஆண்டவர் யாரை தேர்வு செய்தாரு, தேர்வு செய்தாருன்றதை விட தாவீது அதுக்கு ஆயத்தமாக இருந்தாருன்னு சொன்னதான் சரியா இருக்கும். நீ நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் தான் ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கைக்கூடிய கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு. ஆனா எத்தனை பேர் தாவீதை போல நம்ம கத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கத்துக்கினதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றத நினைக்கணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர், சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரி அவர், அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த ஒரு எண்ணத்துல நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்குறப்ப மாத்திரமே நம்ம ஊழியத்துல நம்மளால வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, இங்க தாவீது ஒண்ணுமே படிக்கலைங்க, அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தன்னுடைய சகோதரர்களை போல அவன் வந்து ஒரு யுத்த காலத்துல நின்று சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு எந்த பயிற்சியும் கிடையாதுங்க. ஆனால் தாவீது கிட்ட இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்கிறோம். இரண்டாவது காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காரியம் எப்படியோ சவுல் ராஜாவுக்கு போயிருது. இப்ப சவுல் ராஜா என்ன சொன்னார்ன்னு சொல்லி நாம என்ன பண்ணலாம், வேதத்திலிருந்து பார்க்கலாம். 31வது வசனம், தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவ்விதமாய் ஒருவனும் இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அவள் சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், எவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்க நம்ம பாக்குறப்ப ரெண்டாவது தடை என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, தாவீத பார்த்து சவுல் சொல்றாருங்க, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா தாவீது சொல்றாரு, என்னால முடியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் போய் எதிர்த்து சண்டை பண்ணுவேன் சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, என்னால முடியும்னு சொல்றாரு, ஆனா சவுல் சொல்றாரு, உன்னால முடியாது, இது உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நீ வெறும் இளைஞன் தான், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது காரியம் நம்ம வாழ்க்கையில என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, இன்னைக்கு இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு அனுபவம் பத்தாதுப்பா, உனக்கு அனுபவம் இல்லை, அல்லது உனக்கு அந்த வயது இல்லை, நீ அந்த வயதுக்குரியவன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் சொல்லும், நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுவும் நம்ம ஊழியத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சேச்சேச்சே, இந்த ஊழியெல்லாம் நான் செய்யறதுக்கு தகுதி இல்லை, அதுதான் சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க பார்த்துக்கிட்டோம், மூத்த போதகர்கள் இருக்கிறாங்கள அவங்க பார்த்துக்கிட்டோம், என்னால் இது முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக வாலிப போதகர்கள் பின்வாங்கக்கூடியதை பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாதுங்க, இன்னைக்கு நிறைய பொறுப்புகள் வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் இன்னைக்கு என்ன ஆகும்னு சொன்னா, பெரியவர்களுக்கு மாத்திரமே கொடுக்குறாங்க. காரணம் என்ன, இவன் வாலிபன், இவனால செய்ய முடியாது, இவனால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிரி என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, உனக்கு நிறைய அனுபவம் இருக்குதுன்றதுக்காக உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னு கேட்டா, நிச்சயமா முடியாது. முதல் காரியத்தை பார்த்தோம், படித்தவர்களை பார்த்தோம், முடியல. ரெண்டாவது அனுபவம், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெரியவர்கள் அனுபவசாலின்னு சொல்லி இங்க சவுல் பேசுறாரு, நீ வாலிபன் தான்ப்பா, ஆனா அவங்க எல்லாம் பெரியவங்க, அவங்களாம் எல்லாமே தெரியும்னு சொல்றாரு. அப்ப அந்த பெரியவங்களால வீழ்த்த முடியலையே, பெரியவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு வயசு வந்தா என்னால செய்ய முடியும், நான் பெரியவனாயிட்டா செஞ்சிருவேன், நான் நல்ல பலசாலி ஆயிட்டா செஞ்சிருவேன், நான் கத்துக்கிட்டா செஞ்சிருவேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் போய் பெரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற சின்ன காரியத்தை நீங்க கொடுத்தா கூட சரிங்க, அதை கொண்டு அவர் பெரிய பெரிய காரியத்தை செய்வார். உங்க இருதயத்தை கொடுத்தா போதும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கான வாஞ்சி உங்ககிட்ட இருந்தா போதும், ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த தாவீதை பார்த்து அந்த ராஜா சொல்றாருப்பா, இதெல்லாம் பெரிய ஆளுங்க செய்யற வேலை, பெரியவங்க செய்யக்கூடிய வேலை, உன்னால முடியாதுன்றார். ஆனா தாவீது அவர் சொல்றாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது செல்லக்கூடியதை பாக்குறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்களுக்கு ஊழியத்துல அனுபவம் அதிகமா இருக்கலாம், அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியா அப்படின்றத நீங்க தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமே தவிர, நம்முடைய சுய எண்ணமாகவோ சிந்தனையாகவோ இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னா, நிச்சயமாய் ஊழியத்துல நம்மளால தோல்வியை தான் பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், மூணாவது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப 37வது வசனம், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்பி வைப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தரோடு கூட இருப்பாராக என்றான். இப்ப என்ன பண்றான்னு சொன்னா, தாவீது சவுல் ராஜாவை எப்படியோ சொல்லி சம்மதிக்கு வச்சிடுறார். ஆண்டவர் என் கூட இருந்தாரு, ஆடுகளை மேய்க்கிறப்போ ஒரு வாட்டி சிங்கம் வந்துருச்சு, கரடி வந்துருச்சு, மற்ற மிருகங்கள் வந்துச்சு, நான் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு, நான் போய் சண்டை போட்டேன், எல்லாம் ஓடி போச்சுன்னு சொல்லி அவருடைய சாட்சியை சொல்றாரு. அப்ப தாவீது சொன்னதை கேட்டு இந்த சவுல் ராஜா சொல்றாரு, சரி நீ போப்பா, நீ போ சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னது மாத்திரம் கிடையாம அவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ணாரு சொல்லி 38வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடித்து வித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலத்தி போட்டு. இங்க பாக்குறப்ப சொல்றது என்ன பண்ற, சரி நீ போற, நீ ஜெயிப்பியான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ சாகாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால இந்தா புடி இந்த மார்க்கவசத்தை நீ போட்டுக்க, தலைக்கு ஒரு அந்த கிரீடத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணிகளை தன்னுடைய ஆடைகளை கலற்றி என்ன பண்றான்னு சொன்னா தன்னுடைய பாதுகாப்பு கவசத்தை கலத்தி யாருக்கு கொடுக்கிறாரு, தாவீதுக்கு கொடுக்கிறார். அதாவது அதை கொண்டு ஒருவேளை இவனால வெல்ல முடியுமோ என்று கொடுக்கிறாரு. ஆனால் அங்க தாவீது என்ன செய்யறாருன்னா, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுங்க, இதை வச்சுலாம் நான் ஜெயிக்க போறது கிடையாது, இன்னைக்கு ஆண்டவர் ஜெயிக்கிறாருன்னு சொல்லி போறது பாக்குறோம். மூணாவது காரியம், கடைசி காரம், இன்னைக்கு நம்ம நினைப்போம் நான் கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு நான் காரியத்தை சாதிச்சிடலாம், எங்களுக்குடைய பணத்தை வச்சு நான் ஊழியத்தை செஞ்சிடலாம், எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஊழியத்தை செஞ்சிடலாம்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மைதான், ஊழியம் செய்யறதுக்கு பணம் முக்கியம் தான், பொருட்கள் முக்கியம் தான், ஆனால் அது மாத்திரமே முக்கியம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மாத்திரமே நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை அவர் செய்வார்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வைத்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்க, அதுதான் பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா, இந்த யுத்த காலத்துல எத்தனையோ வீரர்கள் இருந்தாங்க, அவங்க கிட்டயும் மார்க் அவசரம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஆனா அவங்களால கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சிச்சான்னு கேட்டா நிச்சயமா முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பொருளை கொண்டு பணத்தை கொண்டு நான் எல்லாத்தையும் சாதிச்சாலும் நினைக்கிறோம். இந்த ஒரு உதாரணம், இந்த ஒரு கதை நமக்கு ஒரு உதாரணமா இருக்குதுங்க, அப்படி கிடையாது. தாவீது எப்படி போனாருங்க கோலியாத்தை வீழ்த்த, தான் கையில ஒண்ணுமே கிடையாது, தான் கையில இருந்தது வெறும் ஒரு கூழாங்கல். அவர் எடுக்கிறாரு, அஞ்சு கூழாங்கல் எடுக்கிறாரு, அதுல ஒரே ஒரு கூழாங்கலை வைத்து அங்க கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில ஆண்டவர் என்ன தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு நம்மளால சாத்தானை வீழ்த்த முடியும், கோலியாத்தை வீழ்த்த முடியும், பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஊழியம் செய்ய நம்ம கிட்ட பெரிய பெரிய பணமும் பொருளும் தேவை கிடையாதுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா போதுங்க, அதுக்கடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துவார், என்னென்ன தேவையோ அவரே அதை சந்திப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு தடையா இருக்கிற இந்த மூன்று காரியங்களை அவங்க எடுத்து போட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை மிக சந்தோஷமா இருக்கும், அவங்க ஊழியத்துல மேல மேல வருவாங்க. முதல் காரியம் பார்த்தோம், பயிற்சி தேவை கிடையாதுங்க, பயிற்சி மட்டும் தேவை கிடையாது, பயிற்சி முக்கியம்தான், ஆனால் பயிற்சி மட்டும் தேவை கிடையாது, ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவம் தேவை கிடையாதுங்க, அதாவது அனுபவம் மட்டும் தேவை கிடையாதுங்க, அனுபவத்தை காட்டிலும் அவனுடைய உதவி தேவைன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோ பணமோ மட்டும் தேவை கிடையாதுங்க, அது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, அதை காட்டிலும் அவனுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு முக்கியம். இந்த மூன்று காரியத்துல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி பெருமை நம்மளுக்குள்ள வராதபடி ஊழியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாங்க. மோசையை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவாரு, பவுலை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவாரு, பேதுருவை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவாருங்க. பவுல் சொல்ற ஒரு இடத்துல, கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொல்றேன். அப்படின்னு சொன்னா பவுல் சொல்றாரு, ஆண்டுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டுடைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பணமோ பொருளோ தேவை கிடையாது, அவர் என் கூட இருந்தா போதுன்றாரு. இன்னைக்கு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறீங்க? அல்லது கிறிஸ்தவர்களே, அல்லது தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருக்குது? சற்று சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர ஆயத்தமா இருக்கிறார், அவர் வெற்றியை தரக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அவர் இடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் தங்கள் கிருபைக்காக மகிழ்ச்சித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இப்ப அந்த நல்ல செய்தியை கேட்ட அனைவரும் கருத்தை சமர்ப்பிக்கிறோம், விசேஷமா வாலிப பிள்ளைகளை கருத்தை சமர்ப்பிக்கிறோம். அப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்ய அநேக தடைகள் இருக்குது, அநேக சோதனைகள் வருகிறது, அந்த சோதனைகளை நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை நாங்கள் தாழ்த்தி உண்மையை நம்பி ஊழியம் செய்யக்கூடிய செய்யும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு ஆமாம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.